இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
தலைவரம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் போன்று நின்றவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இந்த நாளுக்குரிய செய்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு புதிய பூமி என்று அழைக்கப்படும் பரலோகம், நியூ ஹர்த் கால்ட் ஹெவன். புதிய பூமி என்று அழைக்கப்படும் பரலோகம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட நாம் படிக்க இருக்கிறோம். நம் பரலோகத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் படித்திருந்தாலும், இந்த நாளிலே தேவன் சிருஷ்டிக்க இருக்கக்கூடிய புதிய பூமியை குறித்து நாம் படிக்க போகின்றோம். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே கர்த்தர் புதிய பூமியை சிருஷ்டித்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 அதிகாரம் 2 அதிகாரங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே இந்த உலகத்தை கர்த்தர் எவ்வாறு சிருஷ்டித்தார், எத்தனை நாட்களில் சிருஷ்டித்தார், அவர் மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமியிலே கர்த்தர் சிருஷ்டித்த பூமி முதல் சிருஷ்டிக்கப்பட்ட பூமி என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் ஆதியிலே இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சிருஷ்டிப்பிலே அநேக சிருஷ்டிப்புகள் இருக்கின்றது. இந்த பூமியைப் போல அல்லது இந்த உலகத்தைப் போல அநேக உலகங்கள் அநேக பூமியை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்த்தாலும், வேதம் நமக்கு நம்முடைய பூமியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்க முடிகின்றது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அவர் ஆதியிலே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமி புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பூமி என்பதை பார்க்கிறோம். இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பூமியானது வெறுமையும் ஒழுங்கினமாய் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் வெறுமையான இந்த பூமியை கர்த்தர் சிருஷ்டித்தார், ஒன்றுக்கும் உதவாத இந்த பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த பூமியிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார், இந்த பூமியிலே கர்த்தர் ஆகாய விரிவை சிருஷ்டித்தார், இந்த பூமியிலே கர்த்தர் செடி கொடிகளை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், வற்றாந்தரையை உண்டாக்கினார் என்று பல காரியங்கள் ஒன்று கடுத்து ஒன்று ஆண்டவர் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது இந்த பூமி புதிய பூமியாக இருந்தது என்று பார்க்கிறோம், பரிசுத்தமான பூமியாக இருந்தது என்று பார்க்கிறோம். மனிதர்களை கர்த்தர் சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார், அவர்களுக்கு கட்டளையை கர்த்தர் கொடுத்திருந்தார். இதை நீங்கள் மீறுவீர்கள் என்றால் இந்த உலகத்திலே பாவம் வந்துவிடும், பாவத்து நிமித்தமாக மரணம் வந்துவிடும் என்று தேவன் சொல்லியதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாக இந்த உலகத்திலே மரணம் வந்தது, மனிதர்களுக்கு மரணம் வந்தது. அது மனிதர்களுக்கு மாத்திரம் அந்த மரணம் வரவில்லை, அழியா காரியங்களை கொண்ட அந்த ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் செடி கொடிகளுக்கும் அந்த மரணம் வந்தது என்பதை பார்க்க முடிந்தது. ஆதாமேவால் பாவம் செய்த உடனே அழகாக பச்சை பசியாக இருந்த அந்த தோட்டமானது அது கீழே விழுந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது, அது வாடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் மரணம் என்ற ஒரு காரியம் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா காரியங்களுக்கும் மரணம் வந்த ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் எல்லா விதத்தை பார்க்கிலும் மனிதர்கள் நித்தியத்துக்கு வாழக்கூடியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். மற்ற உயிரினங்களை குறித்து நமக்கு தெரியவில்லை, ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அவர்கள் வந்து அழியா வரம் உள்ளவர்களாகத்தான் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இவ்வாறாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி, புதிய பூமி, மரணத்தை தழுவியது, ஒரு நாள் அழிக்கப்படும் என்ற ஒரு நிலை இந்த பூமிக்கு வந்தது. ஆகையால் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பூமி பாவத்தால் மாசுபடைந்து அழியக்கூடிய ஒரு தோற்றத்தை கொண்டதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இதே வெளிப்படுதல் கடைசி அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் என்று யோவான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் மீண்டுமாக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறார். அந்த புதிய பூமியைத்தான் நாம் பரலோகம் என்று அழைக்கின்றோம். அந்த புதிய வானத்தை தான் நாம் பரலோகம் என்று அழைக்கிறோம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:1-3 நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த புதிய பூமி எப்படிப்பட்ட பூமி என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே வேதம் சொல்கின்றது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி என்றால் நாம் குடியிருக்கும்படி, நாம் தங்கும்படி கர்த்தர் ஒரு புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறார், ஒரு புதிய இல்லத்தை சிருஷ்டிக்க போகிறார் என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 3 வாசிக்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அதை ஆயத்தம் செய்த பின்பு மீண்டுமாக நான் இந்த பூமிக்கு வந்து உங்களை நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நமக்கு செய்யக்கூடிய அந்த ஸ்தலத்தை தான், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் உண்டாக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை தான் நாம் பரலோகம் என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் பரலோகத்திலே கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு புதிய பூமியை சிருஷ்டித்து வருகிறார், ஒரு புதிய எருசலேமை சிருஷ்டித்து வருகிறார், நாம் தங்கக்கூடிய இல்லங்களை கர்த்தர் சிருஷ்டித்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இல்லம் இது என்று நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11:10 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் தாமே கட்டிட உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகின்றது. ஆபிரகாம் தேவன் கட்டின அந்த வீட்டிற்காக, அஸ்திபாரத்திற்காக அவன் காத்திருந்தான். அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போய்விடும், இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆகையால் தேவனே கட்டக்கூடிய அந்த பூமி, தேவனே உருவாக்கக்கூடிய அந்த பரலோகத்திற்கு ஆபிரகாம் காத்திருந்தான் என்று எபிரேயர் 11:10 நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 1 Corinthians 2:9 நாம் வாசிக்கும்படி எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தராகிய தேவன் நமக்கு உண்டாகக்கூடிய அந்த ஒரு பரலோகம், அந்த கூடிய காரியங்கள், இதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய கண்கள் கண்டிராத ஒரு அற்புதமாக அது இருக்க போகிறது. அப்படி என்றால் தேவன் உண்டாக்கக்கூடிய இந்த புதிய பூமியானது இதுவரை மனுஷனால் கற்பனை கூட செய்து இருக்க முடியாத ஒரு ஸ்தலமாக அல்லது ஒரு பூமியாக இருக்கக்கூடிய பரலோகமாக இருக்க போகிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வீடு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கரங்களினால் அதை கட்டி வருகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட இல்லத்துக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதையே கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரலோகத்திலே, அப்படிப்பட்ட புதிய பூமியிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுதல் 21:3 வாசிக்கும் பொழுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டாகின ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். வெளிப்படுதல் 21:1-2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயிற்று என்று சொல்கிறார். அப்படி என்றால் தற்போது நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது அழிந்து போய்விடும். ஆண்டுடைய 2வது வருகையிலே முற்றிலுமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் அனைத்துமே தகர்ந்து கீழே விழும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய 3வது வருகை, அதாவது 1000 வருடத்திற்கு பிறகு ஆண்டவர் இந்த பூமியிலே வரும் பொழுதுதான் அங்கே யோவான் காணக்கூடிய அந்த ஒரு காட்சி, புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வருகிறதை நான் கண்டேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் குறித்து பார்க்கும் பொழுது, 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் படித்தோம். அதிலே சாத்தான் அவன் தன்னுடைய காவலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அங்கே துன்மார்க்கர்கள் உயிர்த்து எழுந்து அங்க தேவனுடைய அந்த ஒரு கூடுகையை, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி செல்வார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அனைவருமே பச்சித்து போட்டு விடும் என்று பார்க்கிறோம். அவ்வாறு வானத்திலிருந்து வரக்கூடிய அக்கினியானது இந்த அசுத்தமான இந்த பூமியையும், இந்த பூமியில் உள்ள பாவமான ஜனங்களையும் சாத்தானையும் முழுவதுமாக நெருப்பினாலே சுட்டெரித்து இந்த பூமியை பரிசுத்தமாக்கிவிடும், புனிதமாக்கிவிடும். அதற்கு பிறகு தேவன் உண்டாக்கின அந்த புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி இந்த பூமியிலே வந்திருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, இந்த பாவப்பட்ட பூமியிலே ஒரு சாதாரண மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பர் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலைநாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவப்பட்ட பூமியிலே வந்தார். ஏன் வந்தார் என்று பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த புதிய எருசலேமிலே, புதிய பூமி என்று அழைக்கப்படக்கூடிய பரலோகத்திலே நீங்கள் இடம் பெற வேண்டும், அழியா ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாவப்பட்ட உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டால் நாமும் எப்படியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படியப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வெளிப்படுதல் 14:4 நாம் பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களை, கற்புள்ளவர்கள் இவர்களை, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முதன் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பரலோகத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும், இந்த புதிய பூமியிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஸ்திரீ என்று அழைக்கப்படும் பொழுது திருச்சபையை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்று அநேக திருச்சபைகள் இருக்கிறது, அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆகையால் அந்த பொய்யான திருச்சபையிலிருந்து வரக்கூடிய பொய்யான சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி எந்த திருச்சபை உண்மையான கற்பனைகளை கை கொள்கின்றதோ, எந்த திருச்சபை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்றதோ, அந்த திருச்சபையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், நீங்களே தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறீர்கள், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று 1 Corinthians 3:16 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நம்முடைய ஆலயம், நம்முடைய சத்தியம் தேவனுக்கு ஏற்ற சத்தியமாக இருக்க வேண்டும், அவர் பின்னே சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியாவது எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகின்றவர்கள் இவர்களே. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. அப்படி என்றால் நாம் அந்த பரலோகத்திற்கு இருக்க வேண்டும், புதிய வானத்தில் இருக்க வேண்டும், புதிய பூமியில இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவிலே கபடம் இருக்கக்கூடாது, பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது, பாவம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. இதைத்தான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த புதிய பூமியை தரப்போகிறார், பரலோகத்தை பெற்றுக்கொள்ள நம்மை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் அதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுதல் 22:4-5 நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும், அங்கே ராக்காலம் இராது, விளக்கு சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார்கள். கர்த்தர் இந்த புதிய பூமியை அவர் எவ்வாறாக வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இதிலே இரவு பகல் என்ற ஒரு வித்தியாசம் இருக்காது, கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார் என்று வேதம் சொல்லக்கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாம் 1:1 சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பூமியை பார்க்கும் பொழுது பாவத்தினால் மாசுபடைந்தது. ஆனால் கர்த்தர் சிருஷ்டிக்கக்கூடிய புதிய வானம், புதிய பூமியிலே கர்த்தரை நித்தியத்துக்கும் நம்முடைய வெளிச்சமாக இருக்க போகிறார் என்று பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரலோகத்திற்கு, அப்படிப்பட்ட புதிய பூமியிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Romans 8:16 வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்கின்றது. 17 வாசிக்கும் பொழுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் சுதந்திரம் நமக்கு இருக்கிறது, அதாவது பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்து எவ்வாறு பாடுபட்டாரோ, நாமும் அவரை போலவே பாடுபடும் பொழுது அந்த பரலோகத்திலே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் மகிமையினால் அலங்கரிக்க போகிறார். வெளிப்படுத்தல் 21 நாம் வாசிக்கும் பொழுது, பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். கர்த்தர் நம்மை ராஜாக்களாக வைக்கப் போகிறார் இந்த புதிய பூமியிலே. நம் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக இருக்க போகின்றோம். அப்படிப்பட்ட அந்த பூமியிலே என்ன இருக்க போகிறது, என்ன இருக்க கூடாது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். வெளிப்படுத்தல் 21 வாசிக்கும் பொழுது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த புதிய பூமியிலே கண்ணீர் இருக்க போவது கிடையாது, கஷ்டம் இருக்க போவது கிடையாது, மரணம் இருக்க போவது கிடையாது, வருத்தம் இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் முந்தினவைகள் ஒளிந்து போயின, அதாவது முந்தினவான முந்தின பூமி ஒளிந்து போயின. கர்த்தர் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறார். 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறார். இந்த பாவமான பூமியை புதிதாக்கப் போகிறார். புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கப் போகிறார். அதுவே நாம் பரலோகமாக இருக்கப் போகிறது. அதிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் நடந்த வழியிலே நாமும் நடக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லதொரு சத்தியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வானத்திலே, புதிய பூமியிலே என்று அழைக்கப்படும் இந்த பரலோகத்திலே நாங்கள் இடம்பெற உமக்கு பிரியமானவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய தரப்பட. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் தொடுங்க, அவருடைய பிரச்சனைகளை மாற்றுங்க. கூட இருக்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு தாமே ஆமென். நேயர்களே, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்,
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.